நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். சங்கீதம் 25:10. இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 47, 48, 49.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒரு அருமையான சங்கீதத்தை பார்த்தோம். 46வது சங்கீதம். இது கர்த்தரை போற்றி பாடும் சங்கீதமாக இருந்த போதிலும் நம்முடைய விசுவாச அறிக்கை செய்யும் ஜெபமாக அது இருந்தது. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய வல்லமையை காட்டும் பெயராகும். நம்மோடு இருக்கிறார் என்பது அவர் நம்மீது காட்டும் கிருபையை குறிக்கும் இம்மானுவேல் என்ற நாமமாகும். யாக்கோபின் தேவன் என்று அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு ஏற்படுத்தியுள்ள உடன்படிக்கையின் ஐக்கியத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஐக்கியம், இவை அனைத்தும் நமக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்திலே உடனடியாக கிடைக்கக்கூடிய உதவியாகவும் இருக்கிறது, இல்லையா? இந்த நிகழ்ச்சியிலே நாம் 47, 48, 49 ஆகிய 3 சங்கீதங்களை பார்க்க போகிறோம். 47வது சங்கீதம் பண்டிகை நாட்களில் பாடப்படும் சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை சர்வ லோகத்தின் மீதும் இருப்பதை இங்கு சங்கீதக்காரன் போற்றி பாடுகிறான். இந்த சங்கீதத்தை முதலிலே கூடார பண்டிகையின் நாட்களிலே பாடினார்கள். இதே போன்றதொரு கூடார பண்டிகையின் நாளில்தானே சாலமோன் ராஜா எருசலேம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தான். பின்பு ஜெப ஆலயங்களிலே யூதர்கள் புது வருஷ பண்டிகையின் போது இந்த 47வது சங்கீதம் பாடினார்கள். திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் பரமேறிய திருநாள் அன்று இந்த 47வது சங்கீதம் வாசிக்கப்படுகிறது. இதற்கு துணையாக 5வது வசனத்தை நாம் குறிப்பிடலாம். கர்த்தர் அரியணையிலே அமர்ந்து இருக்கும் காட்சியை இந்த சங்கீதத்திலே கொண்டாடுகிறார்கள். 47வது சங்கீதத்திலே 2 கருத்துக்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து காணப்படுகின்றன. முதலாவது கருத்து, சர்வ ஜனங்களும் கர்த்தனாகிய யெகோவாவை தங்களுடைய ராஜாவாக வரவேற்று ஏற்றுக்கொண்டு அவரை துதிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த அழைப்பை நாம் 1, 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். முதலாவது வசனத்தை பாருங்கள். கை கொட்டி கம்பீரமாய் சத்தமிட்டு தேவனை வரவேற்கும்படி சர்வ ஜனங்களையும் பார்த்து சங்கீதக்காரன் அழைக்கிறான். கை கொட்டி வாழ்த்தி ராஜாவை வரவேற்பது இஸ்ரவேல் ஜனங்களின் வழக்கமாக இருந்ததை இரண்டு ராஜாக்கள் 11:12 நாம் பார்க்கிறோம். சர்வ ஜனங்களும் மேசியாவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் நாள் ஒரு நாள் வரும். 1 வாசிக்கிறேன். கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 5 பாருங்கள். எக்கால சத்தமும் ஆர்ப்பரிப்பும் கேட்கப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் 5 தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எக்கால சத்தமும் ஆர்ப்பரிப்பும் இங்கு கர்த்தர் அரியணையிலே ஏறும் பொழுது வெற்றியின் கீதமாக மகிழ்ச்சியின் சத்தமாக எழும்புகிறது. எக்கால சத்தம் கர்த்தரின் வருகையை தெரிவிக்கும் துணியாக இருக்கிறது. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது எக்கால சத்தத்தோடு வருவார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:30-31 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். 6-7 வசனங்களை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். 7 வசனம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இந்த அழைப்பு ராஜாவாகிய ஆண்டவரை போற்றி பாடும்படியாக சங்கீதக்காரன் நமக்கு கொடுக்கிறான். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், பூமி அனைத்தும் கருத்துடனே அவரை போற்றி பாட வேண்டும் என்று இங்கு சங்கீதக்காரன் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறான். கர்த்தரை தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டவன் அவருக்கே சகல காரியங்களிலும் முதலிடம் கொடுப்பான். அவருடைய ஆளுகைக்கு கீழாக தன்னுடைய சகல விருப்பங்களையும் கொண்டு வருவான். அவரிலே சந்தோஷமாகவும் பரிபூரணமாகவும் அவன் வாழ்க்கை நடத்துவான். 47 சங்கீதத்திலே இரண்டு கருத்துக்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து வருகிறது என்று சொல்லி நான் கூறினேன். இதனுடைய 2 கருத்து, சகல ஜனங்களின் சந்தோஷத்திற்கு காரணராகிய கர்த்தரின் மகத்துவத்தை சங்கீதக்காரன் போற்றுவதை 2:3-4-8:9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் மகத்துவத்தை அவன் 3 விதங்களிலே போற்றுகிறான். பாருங்கள், 2:3-4 வசனங்களை, சர்வத்தையும் ஆளும் கர்த்தர் நமது ராஜாவாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் போற்றுகிறான். வாசிக்கிறேன், 2:3-4 ஆகிய 3 வசனங்கள், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமல்ல ராஜாவுமாயிருக்கிறார். 3 வசனம், ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். 4 வசனம், தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. அவருடைய மகத்துவம், அதை பார்ப்பவர்கள் பயப்படுவார்கள், அவருக்கு எதிராக யாருமே வர முடியாது என்று 2-3 வசனங்களிலே நாம் பார்த்தோம். ஆனால் இந்த தேவனின் பிரியம் நம்மீது இருக்கிறது என்பதை நாம் 4 வசனத்திலே வாசித்தோம். இது மகா ஆச்சரியமான காரியம். அது மட்டுமல்ல, உடன்படிக்கைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் முக்கியத்துவம் அளித்து அதன் சரத்தை பூரணப்படுத்துவதிலே அவர் பொறுப்போடு செயல்படுகிறார். அவருடைய கிருபையும் உண்மையும் ஒப்பிட முடியாதவைகள். இதைத்தான் 4 வசனம் கூறுகிறது. 2, எழுந்தருளி இருக்கும் கர்த்தர் நமது ராஜாவாக இருக்கிறார். 1, சர்வத்தையும் ஆளும் கர்த்தர் நமது ராஜாவாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது எழுந்தருளி இருக்கும் கர்த்தர் நமது ராஜாவாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் போற்றுவதை 8 வசனத்திலே வாசிக்கிறோம். 8 வசனத்தை பார்ப்போம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய வல்லமையை காட்டியுள்ளார். இதை சர்வ ஜனங்களும் கண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மகிமையிலே பரிசுத்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவரை போற்றி பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 3, மகா உன்னதமானவராக கர்த்தர் இருக்கிறார், அவர் நமது ராஜாவாக இருக்கிறார் என்று 9 வசனத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறான். பரிசுத்த சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற சர்வ வல்லவராகிய கர்த்தருக்கு முன்பாக சர்வ லோகத்தின் ஜனங்கள் பிரதிநிதிகளாக அவருடைய பிரபுக்கள் வந்து நிற்கிறார்கள். ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை இங்கு நிறைவேறுகிறது. சர்வ ஜனத்திற்கும் அதிகாரி அவர். அவர் தமது மகா உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். 9 வசனத்தை பாருங்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தபோது அவனை சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக, அவனுக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று உடன்படிக்கை செய்தார், ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் இங்கு முழுவதுமாக நிறைவேறுகிறது. அவர் மகா உன்னதமானவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே தம்மை நமக்கு வெளிக்காட்டியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே தன்னுடைய வல்லமையை அவர் நிரூபித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையிலே அவருடைய வல்லமை இந்த உலகத்திலே பிரதிச்சயமாக நிலைநாட்டப்படும். இந்த வல்லமையை அறிந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் ராஜா, அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் அவருடைய பிரஜைகளுமாக இருக்கிறோம். அடுத்ததாக நாம் 48வது சங்கீதத்தை பார்க்க போகிறோம். 48வது சங்கீதத்தின் தலைப்பிலே கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சங்கீதமும் கர்த்தரின் பரிபூரணமான ஜெயத்தை கொண்டாடும் சிறப்பான கீதமாக இருக்கிறது. 48வது சங்கீதத்திலே சியோனை பற்றி கூறப்படும் வார்த்தைகளை நாம் அதிகமாக பார்க்கிறோம். இந்த சங்கீதம் மிகவும் சமநிலையிலே அமைக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு ஒழுங்கான சங்கீதமாகும். முதல் வசனமும் கடைசி வசனமும் சியோனிலே இருக்கக்கூடிய நமது தேவன் என்ற முக்கியமான கருத்தை தெரிவிக்கின்றன. மத்தியிலே உள்ள 8வது வசனம் மைய கருத்தை விளக்குகிறது. முதல் 2 பத்திகளும் பின்பு வரக்கூடிய 2 பத்திகளுக்கு சமமாக சீராக அமைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 2-3 வசனங்களிலே மகாராஜாவின் நகரமாகிய சியோனை நாம் பார்க்கிறோம். 4, 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே சத்துருக்களை கர்த்தர் எப்படி முறியடிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே கர்த்தரின் இரட்சிப்பின் கிரியையை பார்த்த சியோன் மகிழ்வதையும், 12, 13 வசனங்களிலே சியோனின் அரண்மனைகளையும் பார்க்கிறோம். முதலாவது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய துதியை இங்கு நாம் பார்க்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் மகிமை உள்ளவர். எனவே கர்த்தருடைய நகரமும் அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனும் மகிமை அடைகிறது. கர்த்தர் தங்கியிருக்கக்கூடிய இடம் மகிமை அடையும். கர்த்தர் தங்கியிருக்கக்கூடிய இல்லம் மகிமை அடையும். கர்த்தர் தங்கியிருக்கக்கூடிய உள்ளம் மகிமை அடையும். கர்த்தருடைய பிரசன்னம் சியோனுக்கு மகிமை. கிறிஸ்துவின் பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனும் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரமும் அளிக்கிறது. 2-3 வசனங்களை பாருங்கள், வாசிக்கிறேன். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். 3வது வசனம் அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் வீற்றிருக்கக்கூடிய சியோனுடைய அழகு, மகிமை, பாதுகாப்பு இவைகள் அனைத்தும் அந்த இடத்தை பொறுத்தும் அந்த கட்டடங்களை பொறுத்தும் அமையவே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தை பொறுத்தே அமைந்திருக்கிறது. அது மகாராஜாவுடைய நகரம். தேவனே அதற்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு இடம் அதனுடைய சௌந்தரியத்தை குறித்தோ அல்லது செல்வத்தை குறித்தோ அல்லது அழகான கட்டடங்களை குறித்தோ அமைவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு சாதாரண இடத்தை கூட அசாதாரணமான இடமாக மாற்றிவிடுகிறது. 4-7 வசனங்களிலே கர்த்தர் எவ்வாறாக சியோனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் விரிவாக கூறுகிறான். இதற்கு எதிராக வரக்கூடிய சத்துருக்கள் எல்லாரும் பயந்து வேதனை அடைகிறார்கள். 4வது வசனத்திலே ஏகமாய் கூடி வந்த ராஜாக்கள் கர்த்தர் சியோனின் அடைக்கலமாக இருக்கிறார் என்று அறிந்த மாத்திரத்திலே ஸ்தம்பித்து போய்விட்டார்கள், கலக்கம் அடைந்து விட்டார்கள், நடுங்கினார்கள். பிரசவ வேதனைப்படும் ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். கர்த்தருடைய வல்லமையை 7வது வசனத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறான். அந்த நாட்களிலே மிகவும் பலமான கப்பல்கள் என்று தர்ஷீஷின் கப்பல்களை மதித்தார்கள். ஆனால் கர்த்தரின் வல்லமை கீழ்காற்றை போல வேகமாக அடிக்கும் பொழுது பலமான தர்ஷீஷின் கப்பல்கள் கூட உடைந்து போகும். இந்த பராக்கிரமத்தை பார்த்தவர்கள் நிச்சயமாக பயப்படுவார்கள். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். 4வது வசனம் கூறுகிறது. 5வது வசனம் அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். ஆறாவது வசனம், அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். ஏழாவது வசனத்தை பாருங்கள், கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்தையும் பாருங்கள். எட்டாவது வசனம் 48வது சங்கீதத்தின் மைய கருத்தை விளக்கக்கூடிய வசனம் என்று முன்பே கூறினேன். சங்கீதக்காரன் தன்னுடைய முதியோர்கள் கூறியதை கேட்டிருக்கிறான். கர்த்தரின் கரத்தையும் புயத்தையும் அவர்கள் அவனுக்கு கூறியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ நேரடியாக அவன் பார்க்கிறான், கர்த்தர் சியோனின் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை அனுபவித்தும் விட்டான். இந்த இரண்டு சரித்திர நிகழ்ச்சிகளும் அவனுடைய மனதிலே ஆழமான விசுவாசத்தை கொடுத்து விட்டது. முன்பு இரட்சித்த ஆண்டவரே இன்றும் இரட்சிக்கிறவர், எனவே அவர் முற்றும் உடைய இரட்சிப்பார் என்று அவன் விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசம் உறுதியான வேத சத்தியத்தின் உண்மையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. எட்டாவது வசனத்தை பாருங்கள், நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம், தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி அவன் முடிக்கிறான். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று அவன் ஆழ்ந்த கருத்தை தெரிவிக்கிறான். இந்த இடத்திலே சேலா என்று எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவன் உணர்ந்து இதை கூறுகிறான், வாயளவாக இல்லை, இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. 48வது சங்கீதம் 9-11 வசனங்களிலே, சீயோன் பட்டணத்தை தன் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் அரியணையை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். நம்முடைய சரீரத்தை ஆலயமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நம்முடைய சரீரமே அவர் தங்கக்கூடிய இடம். அவருடைய ஆளுகை, அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மிலே என்றும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கையால் கட்டப்பட்ட இடத்தில் அல்ல, அவர் செய்த நம்முடைய சரீரத்திலே அவர் வாசமாயிருக்க விரும்புகிறார். இருதயத்திலே அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். 48வது சங்கீதம் 9-11 வசனங்களிலே, கர்த்தரின் இரட்சிப்பின் கிரியையை கண்டு மனமகிழும் சீயோனை பார்க்கிறோம், ஆலயத்திலே கர்த்தரின் கிருபையை சிந்திக்கிறார்கள். கிருபை என்பது அவருடைய இரட்சிப்பின் கிரியையாக வெளிப்படுகிறது. அவருடைய நாமமும் அவருடைய புகழ்ச்சியும் பூமியின் கடைசி பரியந்தமும் விளங்குகிறது. நீதி நியாயம் இவைகளை செய்யும் அவருடைய செயல்களை கண்டு சீயோன் மகிழ்கிறது, களி கூறுகிறது. இதுதான் இரட்சிப்பின் சந்தோஷமாகும். வாசிக்கிறேன், சங்கீதம் 48:9-11 வசனங்கள், தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. 11வது வசனம், உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. என்ன ஒரு அருமையான காட்சி பாருங்கள். ஒரு இரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரக்கூடிய கிருபையை சிந்தித்து பாருங்கள். இரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய கிருபையை சிந்திப்பான். என்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் மகா கிருபையுள்ளவர். கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாக பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் புகழ்ச்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவிலே ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய புகழ்ச்சிக்கும் நீதிக்கும் பாத்திரர்களாக ஜீவிக்கிறோம் என்ற உறுதி நமக்கு மன மகிழ்ச்சியும் களிப்பும் கொண்டு வரும். 12-13 வசனங்களிலே சியோனை பற்றி சங்கீதக்காரன் மறுபடியுமாக கூறுகிறான். அதனுடைய கொத்தளங்களின் எண்ணிக்கையையும் அலங்கமும் அரமனைகளும் ஒருபோதும் அதற்கு அழகையும் பாதுகாப்பையும் மகிமையும் கொண்டு வராது என்று நாம் இதிலிருந்து எளிதிலே கண்டுகொள்ளலாம். ஆனால் கர்த்தரே அதனுடைய பாதுகாப்பாக மகிமையாக அழகாக இருக்கிறார். வாசிக்கிறேன், 12-13 வசனங்கள், சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கங்களை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். 14வது வசனம் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தனாகிய ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டவர்களின் சாட்சியின் வசனம் இது. 14வது வசனத்தை வாசிக்கிறேன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துகிற தேவன் நம்முடைய ராஜாவாக மேய்ப்பராக இருக்கிறார். இன்றைய வேத பாடத்தின் கடைசியாக நாம் 49வது சங்கீதத்தை பார்ப்போம். இந்த சங்கீதமானது இந்த உலகத்திலே தங்களுடைய பாதுகாப்பாக உலக பிரகாரமான செல்வத்தையும் தங்களையுமே பெருமையாக நம்பிக்கொண்டிருப்போருக்கு போதிக்கும்படியாக எழுதப்பட்டுள்ள சங்கீதமாகும். இந்த சங்கீதத்தின் 1-4 வசனங்கள் முன்னுரையாக எழுதப்பட்டுள்ளது. 5-6 வசனங்களிலே சங்கீதக்காரனின் கேள்வி குறிப்பிடப்பட்டுள்ளது. 7-15 வசனங்களிலே இந்த கேள்விக்கான 4 பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 16-20 வசனங்களிலே முடிவுரையாக நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது. 4 வசனங்களை பாருங்கள். சர்வ ஜனங்களையும் அழைத்து சங்கீதக்காரன் பேசுவதாக எழுதப்பட்டுள்ளது. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். 4 வசனங்களிலே சர்வ ஜனங்களையும் அழைத்து ஒரு ஞானியைப் போல சங்கீதக்காரன் பாடம் கற்பிக்கிறான். கேட்பதற்கு இனிமையாக விளங்க பேசுகிறான். அவனுடைய ஞானம் உலக அறிவினால் வராமல் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய செவியை சாய்த்து கேட்ட வேத வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிறது என்று கூறுகிறான். இதைத்தான் 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 5-6 வசனங்களை தனியாக நாம் பார்க்க வேண்டும். 6 வசனம் தொடர்ச்சியாக தமிழ் வேதாகமத்திலே காணப்பட்டாலும் அது 5 வசனத்தை விளக்குவதாகவே இருக்கிறது. இந்த 2 வசனங்களிலே சங்கீதக்காரன் கேள்வியை பார்க்கிறோம். அவனுடைய கேள்வி என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி, தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் மேன்மை பாராட்டி, என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களிலே நான் பயப்பட வேண்டியது என்ன? சாதாரண வாக்கியத்தில் இந்த கேள்வியை கூறுவோம் என்றால், அக்கிரமமான ஒரு செல்வந்தன் பணபலத்தால் ஒரு நல்ல மனுஷனுக்கு தீமை செய்ய முற்படும் பொழுது அந்த நல்ல மனுஷன் பயப்பட வேண்டியது அவசியமா இல்லையா? இந்த கேள்வி நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே அனுபவிக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலையும் சங்கீதக்காரனே கூறுகிறான். அக்கிரமக்காரனாகிய அந்த செல்வந்தனின் தீமைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீதியோடு வாழும் மனிதன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆணித்தரமான பதிலுக்கு சங்கீதக்காரன் 4 அடிப்படையான உண்மைகளை கூறுகிறான். இதைத்தான் நாம் 7-15 வசனங்களிலே வாசிக்கிறோம். முதலாவதாக, பணத்தின் மூலமாக ஒரு மனிதனும் பாவ மன்னிப்பை பெறவே முடியாது. இதை 7-9 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பணத்தை விலைக்கிரயமாக செலுத்தி தன்னையே மீட்டுக் கொள்ளும்படி ஒரு மனிதனும் செய்ய முடியாது. தன்னை போல் இருக்கிற மற்றவனையும் அவன் மீட்டுக் கொள்ள முடியாது. பாவத்திற்கு அடிமையாகி விட்டவன் அதற்கு விலைக்கிரயமாக பணத்தை அல்ல தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டும். 9 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள், அதாவது அக்கிரமக்காரர்களின் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அது மிகவும் விலை உயர்ந்ததாக, அரிதானதாக, ஒருபோதும் நடக்க முடியாததாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையாக வாழும் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்பு அடைந்தவன். அவனை மீட்டுக் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. 2வதாக, 10-13 வசனங்களிலே பணத்தால் ஒரு மனிதனும் மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். மரணமானது எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் வருகிறது. மரணத்திற்கு முன்பு பணமும் செல்வமும் ஒன்றுமே இல்லை. நித்திய காலமாக தங்களுடைய பெயர் விளங்க நிலத்திற்கும் கட்டடங்களுக்கும் தங்கள் பெயர்களை வைக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய நினைவு வெகு சீக்கிரத்திலே மறக்கப்பட்டு போகும். நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்ற மனுஷன் அழிந்து போகும் ஜீவராசிகளுக்கு ஒப்பாக இருக்கும் அநீதியான செல்வந்தனுக்கு பயப்பட தேவையே இல்லை. 3வதாக, 14வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள், எனவே அவர்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இருளின் ஆளுகை அதிகாரம் வெகு சீக்கிரத்திலே முடிவடைந்து விடும். துன்மார்க்கர் பாதாளத்தின் அழிவிலிருந்து பணத்தால் தப்பிக்கொள்ளவே முடியாது. அடிமையாகவும் அழிவுக்கு பாத்திரமுமான அவர்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டியதே அல்லாமல் பயப்பட தேவையில்லை என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். 4வதாக, 15வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் நீதிமானின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டுக் கொள்வார். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்வார். எனவே அவன் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே வாழும் பாக்கியமும் அதிகாரமும் பெற்றுள்ள நாம் அநீதிக்காரரின் பண பலத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. 16-20 வசனங்கள் முடிவுரையாக இருக்கிறது என்று முன்பே கூறினேன். இந்த வசனங்களிலே சங்கீதக்காரன் நம் ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய நடைமுறை வாழ்க்கையின் பாடங்களை வாசிக்கிறோம். 16-வது வசனத்திலே பணபலத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறான். 17-வது வசனத்திலே மரணத்திலே அவன் செல்வமும் கூடவே வராது என்கிறான். 18-19 வசனங்களிலே மற்றவர்கள் அவனை வாழ்த்தினாலும் புகழ்ந்தாலும் அவனுடைய நித்தியம் மாறப்போவதே இல்லை என்கிறான். 20-வது வசனத்திலே நித்திய ஜீவனை பற்றி அக்கறை இல்லாமல் இவ்வுலக மகிமை பணம் இவைகளின் மேல் நம்பிக்கையும் பெருமையும் கொண்டவனுடைய முடிவு ஒரு சாதாரண மிருக ஜீவனின் முடிவைப் போலவே இருக்கும் என்கிறான். கர்த்தரிடத்திலே ஐஸ்வர்யமாக இல்லாதவன், தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஒரு மனிதன், அவனுடைய முடிவு இப்படியாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மேலிலே தன்னுடைய விசுவாசத்தை வைத்தவர்கள், அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அடுத்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:26 இயேசு கிறிஸ்து கேட்கும் 2 கேள்விகளையும் வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த கேள்விக்கு சரியான பதில் நம்மிடத்திலே உண்டா என்று இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பயத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கும் கர்த்தரே, உம்முடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நீரே எங்களுக்கு பெரியவராக, உன்னதராக, ராஜாவாக, எங்களை ஆளுகிறவராக இருந்து வழி நடத்த வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் 1 பாகம், ஆதியாகம விளக்க உரையின் 2 பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.